அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அத்தியாயம் 11 திருவசனங்கள் 29 முதல் 32 வரை. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு அவர்களிடம் கூறியதாவது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இந்த தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடை கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இந்த தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறைவாக்கினர் யோனாவின் போதனையை கேட்டு மனம் மாறிய நினிவே மக்கள். சாலமோனின் ஞானத்தை தேடிச் சென்ற தென்னாட்டு அரசி. அந்த யோனாவை காட்டிலும் சாலமோனை காட்டிலும் மிக பெரியவரான இயேசுவிடம் சென்று அவருடைய போதனையை கேட்கவும் ஞானத்தை பெறவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். இறையேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு இரண்டு நிகழ்ச்சிகளை, இரண்டு விதமான சூழ்நிலைகளை ஒப்பிட்டு அந்த சூழ்நிலைகளில் சொல்லப்படக்கூடிய அந்த யோனாவை காட்டிலும் அந்த சாலமோனை காட்டிலும் மிகப்பெரியவர் இருக்கிறார், ஆனால் நீங்கள் என்னிடம் என்னுடைய போதனையையோ ஞானத்தையோ கேட்க தயாராக இல்லை என்பதை குறித்து காட்டுகின்றார். இயேசு தன்னுடைய போதனைகளில் பல இடங்களில் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இறைவாக்கினர்களை குறித்து பேசுவதை நாம் பார்க்கின்றோம். நாம் அறிந்தது போன்று பழைய ஏற்பாட்டில் பெரிய இறைவாக்கினர்கள் மேஜர் ப்ராஃபிட்ஸ், சிறிய இறைவாக்கினர்கள் மைனர் ப்ராஃபிட்ஸ் என்று இருக்கின்றார்கள். இந்த பெரிய இறைவாக்கினர்கள் நான்கு பேர், ஐசையா, ஜெரமியா, எசேக்கியல் மற்றும் டானியல். அதேபோல் இந்த சிறிய இறைவாக்கினர்கள் 12 பேர் இருக்கின்றார்கள், ஹோசியா, ஜோயல், ஆமோஸ், மீகா போன்ற சிறிய இறைவாக்கினர்கள். இந்த சிறிய இறைவாக்கினர்களுள் இயேசு இந்த யோனாவை பற்றி மட்டும்தான் குறிப்பிட்டு பேசுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் அதை கேட்டோம். இந்த யோனாவை கடவுள் அழைக்கின்றார். நினிவே மக்களுக்கு சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும், அவர்கள் மனமாறி வாழ வேண்டும் என்ற இறைவனின் செய்தியை கொடுக்க அனுப்புகின்றார். ஆனால் யோனாவிற்கு தயக்கம். தன்னுடைய இந்த இறை பயணம் வெற்றியாக அமையுமா? அந்த மக்கள் தன்னை ஏற்றுக்கொள்வார்களா அல்லது தன்னை துன்புறுத்துவார்களா என்று பல்வேறு விதமான கேள்விகள், பல்வேறு விதமான அச்சத்தோடு அவர் கடவுளின் அழைப்பை ஏற்க மறுத்து தார்சிஸ் என்ற ஒரு நகருக்கு தப்பி ஓட விரும்புகின்றார். ஒரு கப்பல் ஏறி தப்பி ஓடுகின்றார். அப்போது அந்த கடலில் மிகப்பெரிய புயல் காற்று எழுகின்றது. அந்த கப்பலில் இருந்தவர்கள் ஏன் எதற்காக இப்படி எழுகிறது, ஒருவேளை இறைவனுக்கு எதிராக குற்றம் புரிந்தவர் யாராவது நம்மில் இருப்பார்களோ என்று சொல்லி அவருடைய பெயரை சீட்டு போட்டு பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் சீட்டு எழுதி எடுத்தபோது யோனாவின் பெயர் வந்தது. அவர்கள் அவரை கேட்கின்றார் என்ன என்று விசாரிக்கும்போது அவர் உண்மையை ஒத்துக்கொள்கின்றார். இறைவனுக்கு எதிராக நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அப்போது அவரே சொல்லுகின்றார், என்னை கடலில் தூக்கி வீசுங்கள், இந்த புயல் காற்று அமைதியாகிவிடும் என்று. அவர்களும் தூக்கி எறுகின்றார்கள். அங்கே ஒரு பெரிய மீன் இருந்தது. அந்த மீன் திமிங்கலம் போன்ற ஒரு பெரிய மீன் வகை. அந்த மீன் அவரை விழுங்கியது. 3 நாட்கள் அவர் வயிற்றில் இருக்கின்றார், அந்த மீனின் வயிற்றில். அதன் பிறகு அது மறுகரையில் கக்கி அவரை வெளியே கொண்டு வருகிறது. அப்போது அவர் அந்த நினைவே மக்களுக்கு சென்று போதனை செய்கின்றார். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு மனம் மாறுகின்றார்கள். இதனை யோனா இறைவாக்கினர் தன்னுடைய நூலில் எழுதியிருக்கின்றார். அந்த யோனா புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். இந்த ஒரு நிகழ்ச்சி உண்மையிலே நடந்திருக்குமா என்று ஒரு சிலர் கேள்விகளை எழுப்புகின்றார்கள். ஏனெனில் ஒரு பெரிய மீன் வகை, அது எப்படி ஒரு நபரை முழுமையாக முழுவதுமாக விழுங்க முடியும்? அவர் 3 நாள் எப்படி அந்த வயிற்றில் இருக்க முடியும்? அவர் அந்த மீனால் செரிக்கப்பட்டிருக்க மாட்டாரா? மீண்டும் அவர் வெளியே எவ்வாறாக முழுமையாக வந்திருக்க முடியும்? அவரும் அந்த வயிற்றில் இருக்கும்போது இறைவனை பார்த்து ஜெபிக்கின்றார். தன்னுடைய சுய உணர்வை இழக்காமல் அவர் இருக்கின்றார். என்ன சாப்பிட்டிருப்பார் என்ற கேள்வியெல்லாம் எழுப்புவதால் இது உண்மையிலேயே நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்காது. இது ஒரு உவமையாக, உருவகமாக சொல்லப்பட்ட கதை என்று ஒரு சில நிபுணர்கள் சொல்வார்கள். ஆனால் அதே சமயம் இறைவனுடைய இன்டர்வென்ஷன், இறைவனுடைய ஒரு தொடுதல், அவர் அந்த யோனாவுடைய வாழ்வில் தடுத்து ஆட்கொண்டு தன்னுடைய பணிக்காக அழைக்கும்போது இறைவனுடைய திட்டத்தில், இறைவனுடைய வல்லமையில் இதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு சில நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள். ஒரு பெரிய புதுமையாக, ரிப்ளீஸ் பிலீவ் இட் ஆர் நாட், ரிப்ளீஸ் பிலீவ் இட் ஆர் நாட் என்ற ஒரு தொலைக்காட்சி தொடரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த ரிப்ளி பிலீவ் இட் ஆர் நாட் என்ற இந்த தொலைக்காட்சி தொடர், அது பற்றி பல புத்தகங்கள் இருக்கின்றன, பல அருங்காட்சியகங்கள் இருக்கின்றன. 1918 அமெரிக்காவில் இது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அருங்காட்சியகத்தில், இந்த புத்தகத்தில் உலகத்தில் நடந்திருக்கக்கூடிய பல விசித்திரமான, நம்ப முடியாத காரியங்கள் பற்றி சொல்லப்படுகின்றன. 1000கணக்கான காரியங்கள் பற்றி அந்த புகைப்படங்களோடு அந்த விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியம், 1914 ஸ்பெர்ம் வேல் என்ற ஒரு பெரிய திமிங்கலம், இந்த திமிங்கலம் ஒரு கடல் மாலுமியை விழுங்கிவிட்டதாம். அவர் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த திமிங்கலத்திலிருந்து மீட்கப்பட்டார் என்ற ஒரு நிகழ்ச்சி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த யோனா வாழ்ந்த காலத்திலும் கூட மிகப்பெரிய மீன் வகைகள், திமிங்கலங்கள் இருந்திருக்கலாம். அவரை யோனாவை விழுங்கியிருக்கலாம். அவர் 3 நாள் கழித்து உயிரோடு வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்றும் கூட சொல்வார்கள். ஆக எது எப்படி இருந்தாலும் இந்த யோனாவின் வாழ்வில் கடவுள் எப்படி தடுத்தாட்கொண்டு அவரை தன்னுடைய பணிக்காக அழைக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. யோனாவின் இந்த நிகழ்ச்சியை பற்றி நாம் கேள்வி எழுப்பலாமே ஒழிய யோனா என்ற இறைவாக்கினர், அவர் நிச்சயமாக அவர் வாழ்ந்தார். அவரை பற்றிய பல வரலாற்று குறிப்புகள் நமக்கு இருக்கின்றன. 5 அல்லது 6 நூற்றாண்டு கிமு அந்த சமயத்தில் அவர் வாழ்ந்தவர். ஆமோஸ் இறைவாக்கினருடைய சமகாலத்து இறைவாக்கினர். இவர் அந்த நார்தன் கிங்டம் என்று சொல்லக்கூடிய வடக்கு பகுதியிலிருந்து வந்த ஒரு இறைவாக்கினர். இவர் காத் ஹெப்பர் என்ற ஒரு பகுதியில் நாசரேத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் வாழ்ந்ததாக இவருடைய தந்தையின் பெயர் அமித்தாய் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இரண்டு அரசர் புத்தகம் 14:25 இவரை பற்றி குறிப்பிருக்கிறது. அமித்தாய் மகனான யோனாவின் வழியாக கடவுள் பேசினார் என்று சொல்லி இயேசுவும் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் லூக்கா 11 இந்த யோனாவை பற்றி குறிப்பிடுகின்றார். ஆக இந்த யோனா ஒரு வரலாற்று நபர், வரலாற்று இறைவாக்கினர். இந்த யோனா அவருடைய போதனையை கேட்டு அந்த நினைவே மக்கள் மனம் மாறினார்கள் என்று இயேசு குறிப்பிடுகின்றார். அந்த யோனாவை விட பெரியவராகிய நான் இங்கே உங்களிடம் பேசுகின்றேன், ஆனால் என்னுடைய பேச்சை கேட்பதற்கு நீங்கள் தயாராக இல்லையே என்று சொல்லி அவர்களை வினவுகின்றார். அதேபோல் இன்னொரு உதாரணம் கொடுக்கின்றார். தென்னாட்டிலிருந்து வந்த அரசி, குயின் ஆஃப் ஷீபா என்ற பகுதியில் இருந்து வந்த அந்த அரசி சாலமுடைய ஞானத்தை கேட்பதற்காக நெடுந்தூரம் பயணம் செய்து வருகின்றார். 6 மாதங்கள் சாலமுனோடு தங்கி அவருடைய ஞானம் நிறைந்த அந்த பேச்சை கேட்டதாக, அதிலிருந்து தான் மிகவும் பயன்பெற்றதாக மற்ற வரலாற்று குறிப்புகளில் நாம் பார்க்கின்றோம். தென் நாடு என்றுதான் சொல்லப்படுகிறது, ஆனால் எந்த நாட்டிலிருந்து வந்தவர் என்று நமக்கு விவிலியத்தில் குறிப்புகள் இல்லை. ஆனால் நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள் எத்தியோப்பியா அல்லது ஏமன் நாட்டு பகுதியிலிருந்து அவர் வந்திருக்க வேண்டும். இந்த அரசியை பற்றிய குறிப்பானது நம்முடைய விவிலியத்திலும் மட்டுமல்ல திருக்குறானில் இருக்கிறது. மேலும் இந்த மறைநூல் சாராத மற்ற புத்தகங்களான டால்மட், மித்ராஷ், எத்தியோப்பியாவின் கலாச்சார நூல் போன்ற நூல்களிலும் இந்த அரசியை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக இந்த அரசி சாலமுனின் ஞானத்தை தேடி ஆவலோடு வருகின்றார். அந்த சாலமுனை விட உயர்ந்தது இங்கே நான் இருக்கின்றேன், என்னுடைய பேச்சு, என்னுடைய போதனை இருக்கிறது, நீங்கள் ஏன் என்னை கேட்கவில்லை என்று இயேசு அவளை பார்த்து கேட்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் இந்த இரண்டு கேள்விகளை நமக்கு எழுப்புகிறது. ஒன்று, இந்த ஞானத்தை தேடி சொல்லுகின்றோமா? இரண்டாவது, அந்த மக்களைப் போலவே பெரிய பெரிய அருங்குறிகளை தேடி செல்லுகின்றோம், ஆனால் கடவுள் நமக்கு முன்னாலே கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான புதுமைகளையும் காரியங்களையும் நாம் உணரவில்லையே என்று சிந்திக்க அழைக்கிறது. முதலில் இந்த ஞானத்தை தேடி நாம் செல்லுகின்றோமா? இன்றைய நவீன உலகத்தில் அறிவு நிரம்பவே பெருகிவிட்டது. அதேபோல் நிறைய தகவல்கள், இன்ஃபர்மேஷன், டேட்டா நிறையவே இருக்கிறது. ஆனால் இதிலிருந்து மனித குலம் ஞானத்தை பெற்றிருக்கிறதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைய உலகில் தகவல், இன்ஃபர்மேஷன் நிறையவே இருக்கிறது. இணையதளத்தில் சென்று பாருங்கள், எந்த ஒரு இணையதளம், அந்த சர்ச் என்ஜின் என்று சொல்வார்களே, கூகுள் போன்ற சர்ச் என்ஜின், அங்கே சென்று நாம் எந்த ஒரு வார்த்தை அடுத்தா அதை டைப் செய்தாலும் உடனே அது பற்றி நிறைய செய்திகள் நமக்கு வருகின்றன. ஆனால் இவ்வளவு தகவல்கள் இருக்கின்றன, இந்த தகவல்கள் எல்லாம் மனிதர்களுக்கு அறிவாக மாறியிருக்கிறதா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறி. இவ்வளவு அறிவு இருக்கிறதே, அந்த அறிவு எல்லாம் ஞானமாக மாறியிருக்கிறதா என்றால் அது இன்னும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த மூன்றையும் எப்படி நாம் வேறுபடுத்தி பார்க்கலாம் என்றால், அறிவு எப்படி அந்த தகவல்களிலிருந்து அறிவாக மாறுகிறது, அந்த அறிவிலிருந்து ஞானம் எப்படி மாறுகிறது என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். உதாரணமாக, நம்முடைய திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட ரயில் எப்போது புறப்படுகிறது என்ற தகவலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்வோம்? அங்கே இருக்கக்கூடிய தகவல் பலகையை நாம் பார்ப்போம், அல்லது ரயில்வேடைய அந்த கால அட்டவணை புத்தகத்தை பார்ப்போம், அல்லது அங்கே ஒரு தொலைபேசியின் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த உதவியாளர்களை அழைத்து நாம் அறிவோம். ஆக நாம் அறிகின்ற வரைக்கும் அந்த ரயில் புறப்படக்கூடிய நேரமானது ஒரு தகவலாக இருக்கிறது. ஆனால் எப்போது நாம் அதை அறிகின்றோமோ அது நம்முடைய அறிவாக மாறுகிறது. நாம் அறியக்கூடிய வரைக்கும் அது வெறும் தகவல், நாம் அறிந்த பிறகு அது நம்முடைய அறிவாக மாறுகிறது. இந்த பெற்றுக்கொண்ட அறிவை வைத்து நான் என்ன செய்கின்றேன்? அந்த ரயிலை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் அதற்கு தகுந்தாற்போல உடனே புறப்பட்டு செல்ல வேண்டும். அப்போது தான் நான் பெற்றுக்கொண்ட அறிவினால் ஒரு பயன் கிடைக்கும். அவ்வாறாக அந்த அறிவை சரியான முறையில், ஆக்கப்பூர்வமான முறையில் பயன்படுத்துவதற்கு நமக்கு வேண்டியது ஞானம். ஆக இந்த ஞானம் இருந்தால்தான் பெற்றுக்கொண்ட அறிவினால் பயன் வரும், இல்லை என்று சொன்னால் அந்த அறிவினால் பயனே இருக்காது. இன்றைய அறிவியல் உலகம் இந்த அறிவை நமக்கு நிறைய கொடுக்கலாம், ஆனால் அது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஞானத்தை அறிவியல் நமக்கு தராது. உதாரணமாக நியூக்ளியர் சக்தி, இந்த நியூக்ளியர் சக்தி மிகவும் அபரிவிதமான சக்தி. அதை வைத்து கொண்டு எத்தனையோ விதமான ஆக்கப்பூர்வமான காரியங்களை நாம் செய்யலாம். இன்று நம்முடைய எனர்ஜி நீட்ஸ், ஆற்றல் தேவைகளை நாம் நிவர்த்தி செய்யலாம். ஆனால் அதே சமயம் அந்த நியூக்ளியர் சக்தியை வைத்து கொண்டு ஒரு பெரிய நியூக்ளியர் பாம் செய்து ஒரு நகரத்தையே ஒரு நாட்டையே அழிக்கவும் முடியும். அந்த நியூக்ளியர் சக்தி, அந்த அறிவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அறிவில் நமக்கு சொல்லாது. மாறாக அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கு நமக்கு ஞானம் வேண்டும். இன்னும் ஒரு உதாரணம் சொல்லும் என்று சொன்னால், நாம் உண்ணக்கூடிய உணவு அறிவை போன்றது. அந்த உணவிலிருந்து நம்முடைய உடல் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சத்து, அந்த விட்டமின், அந்த நியூட்ரிஷன், அது ஞானம். அந்த உணவை தயாரிக்கக்கூடிய அதற்கு பயன்படக்கூடிய பொருட்கள் அங்கே அரிசியாக இருக்கலாம் அல்லது காய்கறிகளாக இருக்கலாம், அது வந்து இன்ஃபர்மேஷன் தகவல். ஆக இன்ஃபர்மேஷன் தகவல், இந்த காய்கறிகள், இந்த உணவு பொருட்கள், அது உணவாக மாறுகிறது. அந்த உணவை நாம் உண்டு அதிலிருந்து நம்முடைய உடலானது சக்தியை எடுத்துக்கொள்வது ஞானமாக நாம் பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஞானத்தை தேடிதான் அன்பார்ந்தவர்களே நாம் முன்னேறி செல்ல வேண்டும். இன்று நிறைய தகவல் இருக்கிறது, நிறைய அறிவு இருக்கிறது, ஆனால் ஞானம் இருக்கிறதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இரண்டாவதாக, பெரிய பெரிய அருங்குறிகள், அடையாளங்களை தேடி நாம் செல்லுகின்றோம். மிக பிரம்மாண்டமான காரியங்கள், பெரிய பெரிய மயிர்கூச்சேறியும் நிகழ்வுகளை நாம் தேடி செல்லுகின்றோம். அங்கேதான் புதுமைகள் இருக்கிறது, அங்கேதான் பெரும் பெரும் அருள் அடையாளங்கள் இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் நம்மிலும் நம்மை சுற்றிலும் எத்தனையோ விதமான அருள் அடையாளங்கள், எத்தனையோ விதமான புதுமைகள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றன என்பதை நாம் பல சமயங்களில் மறந்து விடுகின்றோம். ஒரு முறை ஒரு ஆசிரியர் தன்னுடைய பள்ளியில் மாணவர்களிடம், இந்த உலகத்தின் 7 அதிசயங்கள், 7 வண்டர்ஸ், அதை பற்றி எழுதுங்கள் என்று சொன்னவுடன் எல்லா மாணவர்களும் இந்த 7 அதிசயங்கள், தாஜ்மஹால், இந்த எகிப்து பிரமிடு உட்பட அந்த 7 அதிசயங்களை எழுதினார்களாம். அங்கிருந்த ஒரு சிறுமி, ஒரு மாணவி எழுதினாராம், என்னுடைய கண்கள், என்னுடைய காதுகள், என்னுடைய தொடு உணர்வு, என்னுடைய இந்த சுவை உணர்வு அறியக்கூடிய இந்த நாவு, மேலும் இந்த ஸ்மெல், வாசனை தேடக்கூடிய கொடுக்கக்கூடிய என்னுடைய இந்த நுகரும் சக்தி, மேலும் என்னுடைய இதயம், எல்லாவற்றிற்கு மேலாக என்னுடைய மூளை என்று சொல்லி 7 அதிசயங்களை அவள் குறித்து வைத்தாராம். அந்த ஆசிரியை மிகவும் பாராட்டினார். அன்பார்ந்தவர்கள், இன்று நம்முடைய உடலிலேயே நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் எத்தனையோ விதமான புதுமைகள், ஆற்றல்கள் இறைவனுடைய வெளிப்பாடாக நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு உறுப்புமே இறைவனுடைய ஒரு பெரிய புதுமையாகத்தான் அங்கே செயல்படுகிறது. உதாரணமாக நம்முடைய இதயம், இந்த சுருங்கி விரியும் தன்மை கொண்ட இந்த தசையானது ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் உருவாகி 5 வாரங்களிலேயே அந்த இதயமானது உருவாகி துடிக்க ஆரம்பிக்கிறது. அப்போது துடிக்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த இதயம் அந்த குழந்தை பிறந்து பெரிய நபராக வாழ்ந்து மரிக்கின்ற வரைக்கும் அத்துணை முறை துடித்து கொண்டு தான் இருக்கிறது. நாம் அறிந்தது போன்று ஒரு நிமிடத்திற்கு 72 முறையும், ஒரு நாளைக்கு 100,000 முறையும், ஒரு வருடத்திற்கு 36,000 முறையும், ஒருவருடைய வாழ்நாளில் 70 வயது வரை வாழ்ந்தால் 250 கோடி முறையும் வரைக்கும் அந்த இதயமானது துடித்து கொண்டிருக்கிறது. இவ்வாறாக ஒரு வருடத்திற்கு 40,000 லிட்டர் இரத்தத்தை அது உடம்பு முழுவதுமாக செலுத்தி கொண்டிருக்கிறது. எப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அவயமாக இதை நாம் பார்க்கின்றோம். அதேபோல் நம்முடைய மூளையின் அபாரமான சக்தி, அங்கே 10,000 கோடி நியூரான் செல்கள் இருக்கிறது. ஒவ்வொரு செல்லும் 10,000 கனெக்ஷன்ஸ், தொடர்புகளை உருவாக்க முடியும். ஆக இந்த மூளையின் சக்தி மிகவும் அபாரமான ஒன்றாக இருக்கிறது. அதேபோல் நம்முடைய மனது, த பவர் ஆஃப் மைண்ட் ஓவர் பாடி, இந்த மனது, இந்த கான்ஷியஸ்னஸ், அதற்குரிய ஆற்றல் என்று பார்க்கும்போது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய வியாதியையும் குணப்படுத்துவதற்கான இந்த நேர்மறையான சிந்தனை, கான்ஷியஸ்னஸ், ஆற்றல் இருக்கிறது என்பதை இன்றைய நவீன விஞ்ஞானம் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. அதேபோல் நம்முடைய உடல் தன்னையே சுகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல், செல்ஃப் ஹீலிங் அதற்கு இருக்கிறது. உதாரணமாக கேன்சர் நோயினால் ஒருவர் பாதிக்கப்பட்டு தன்னுடைய கல்லீரலில் 1/3 பகுதியை இழந்து விட்டாலும் குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள், 1 மாதம், 1.5 மாதத்திற்குள்ளாக அந்த இழந்துவிட்ட கல்லீரலை தானாகவே அது வளர்த்து கொள்ளும் ஆற்றல் அங்கே இருக்கிறது. அதேபோல் நாம் உண்ணக்கூடிய உணவை செரிமானம் செய்யக்கூடிய அந்த அமிலம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. ஒரு ரேசர் பிளேடை கூட அது அரித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த அமிலம் நம்முடைய வயிற்று பகுதிகளை பாதிக்காமல் நாம் உண்ணக்கூடிய உணவை மட்டும் செரிப்பதற்காக ஒரு பெரிய அமைப்பு அங்கே இருக்கிறது. நம்முடைய வயிற்றுப்பகுதியை பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு 3 நாளும் ஒரு புதிய மியூக்கஸ் திக் லேயர் ஆனது உருவாகிறது. அதேபோல் நாம் எவ்வளவோ காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய கண்கள், அதுவும் ஒரு பெரிய அற்புதமான காரியமாக இருக்கிறது. அதேபோல் நாம் மூச்சு காற்றை உள்ளே இழுத்து அந்த காற்றை வெளியே இடுவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய அந்த நுரையீரல், அந்த லங்ஸ், அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பெரிய தொழிற்சாலையாக அங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் உள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அந்த இரத்தத்தில் கலந்து உடல் உறுப்புகள் எல்லாவற்றிற்கும் சென்று மீண்டும் அங்கே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை கொண்டு வந்து அதை நாம் மூச்சு காற்றாக வெளியிடும்போது அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பரிமாற்றம் அந்த லங்ஸ், அந்த நுரையீரலில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் நாம் பார்க்கின்றோம், இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நுரையீரல் செயல்பாடுகளில் பெரிய பாதிப்பை காண்கின்றார்கள். சமீபத்தில் வந்த ஒரு செய்தி, அமெரிக்காவில் ஒரு 80 வயது முதியவர் இந்த கொரோனா தொற்று நோய்க்கு ஆளாக்கப்பட்டு அவர் மருத்துவமனையில் இருக்கின்றார். ICU இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் அவர் ஒரு சில நாட்கள் தங்கியிருக்கின்றார். கடவுளுடைய அருளால் அவர் குணமாகி வெளியே வருகின்றார். அப்போது அந்த மருத்துவமனையில் அவர்களுக்கு அந்த மருத்துவமனையில் ஆகின செலவுக்கான பில் கொடுக்கின்றார்கள். $4,000 என்று பார்க்கின்றார்கள், கொடுக்கின்றார்கள். அதை பார்த்தவுடன் இவருக்கு கண்ணீர் மலமளவென்று வருகின்றது. அவர் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார். அப்போது அந்த மருத்துவமனையில் கேட்கின்றார்கள், ஏன் உங்கள்கிட்ட பணம் இல்லையா, உங்களுக்கு ஏழையா, நாங்கள் வேறு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணணுமா அப்படின்னு. அவர் சொல்கிறார், இல்லை என்கிட்ட பணம் இருக்குது, நான் பணம் கொடுத்துருவேன், ஆனால் இந்த ஒரு சில நாட்களுக்கு என்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கும் அல்லது மூச்சு விடுவதற்காக நீங்கள் கொடுத்த அந்த கருவிக்கான செலவு $4,000 இந்த ஒரு சில நாட்கள் மட்டும், ஆனால் இந்த 80 ஆண்டுகளாக வாழ்நாள் முழுவதும் நான் அந்த காற்றை சுவாசித்து கொண்டு என்னுடைய நுரையீரல் இயங்கிக் கொண்டிருக்கிறதே, அப்போது நான் கடவுளுக்கு எவ்வளவு பெரிய தொகை கடன்பட்டு இருக்கிறேன் என்பதை நினைத்தேன், நான் அழுகிறேன் என்று சொன்னாராம். ஆக இவ்வாறாக நம்முடைய உடலுக்குள்ளேயே அத்தனை விதமான அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை நாம் உணர முடியாமல் இந்த அறிகுறிகளை தேடி நாம் வெளியே செல்கின்றோம், வெளியே இருக்குமா என்று பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இறைவனுடைய கரம் நம்மை தொடர்ந்து வழி நடத்துகின்றது. இந்த இறைவனுடைய கரத்தை உணர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். இறைவனுடைய வார்த்தை கேட்டு நாம் மனம் திருந்தி வாழ வேண்டும். அன்று யோனாவின் வார்த்தையை கேட்ட அந்த மக்கள் மனம் திரும்பினார்கள். அவருடைய பழைய வாழ்க்கை, பழைய காலம் எப்படி இருந்தது என்று சொல்லி கடவுள் பார்க்கவில்லை. மாறாக இப்போது அவர்கள் மனம் திரும்புகின்றார்களா, இனிமேல் எப்படி வாழப்போகின்றார்கள் என்பதை மட்டும்தான் இறைவன் பார்க்கின்றார். எனவே நம்முடைய வாழ்விலும் கூட நம்முடைய பழைய காலம், கடந்த காலம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இப்போது நான் இறைவனுக்கு உகந்தவனாக வாழ விரும்புகின்றேனா என்று நம்மை நாம் கேட்டு பார்க்க இயேசு நம்மை அழைக்கின்றார். கடவுளை பொறுத்தவரைக்கும் அவர் பாவிகளை பார்க்கின்றார், அதன் பிறகுதான் பாவத்தை பார்க்கின்றார். அவர் பாவிகளை முதலில் பார்ப்பதால் அந்த பாவத்தை அவர் பெரிதாக பார்ப்பதில்லை. அவர் பாவத்தை வெறுக்கின்றார், ஆனால் பாவிகளை நேசிக்கின்றார். எனவே அந்த ஒரு மன உறுதியோடு, அந்த ஒரு மன தைரியத்தோடு இந்த இயேசுவை நாம் அணுகிச் செல்வோம். அன்று யோனாவின் போதனை கேட்ட மக்கள் மனம் மாறினார்கள். சாலமோனின் ஞானத்தை கேட்க அந்த தென்னாட்டு அரசி வந்தால் அந்த யோனாவை விட, அந்த சாலமோனை விட மிகவும் ஆற்றல் வாய்ந்த இந்த மீட்பர், இந்த நற்செய்தியாளர், இந்த வாழ்வின் கொடையாளர், ஞானத்தின் ஊற்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரை நாம் தேடிச் செல்வோம். அவருடைய போதனை கேட்போம், அவருடைய ஞானத்தை நாம் உட்கொள்வோம். அப்போது நிச்சயமாக இறைவனுக்கு உகந்த மக்களாக நாம் வாழ முடியும். சிந்தித்து பார்ப்போம்.